நமது குரு காட்டிய அருள்வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள் அது பெரும் தகுதி ஏற்படுத்தியது. இதன்படி நாம் அந்த அகஸ்தின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியான அந்த உணர்வை நமக்குள் ஏங்கி தியானிக்கப் போகின்றோம். இதன் வலுவின் தனி கொண்டு நம்ம மூதாதைகள் அவர்கள் உணர்வுகள் நம் உடலில் உண்டு. இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் இல்லை நாம் இப்போ சப்தரிஷி மண்டலத்துடன் நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருகி நாம் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் தியானம் முடித்து நாம் அனைவரும் ஏகோபித்து நிலைக்கொண்டு அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து அவர்கள் பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்ற உணர்வை நாம் எண்ணினால் அந்த சூட்சம சரீரம் கொண்ட அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வலுகொள்ளும் போது நம்முடன் வாழ்ந்த அந்த சூட்சம சரீரத்தை அங்கு அனுப்பலாம். இந்த உணர்வு பட்ட பின் அந்த உடலை பெற்ற விஷத்தன்மையை கரைத்து விடுகின்றது. உயிருடன் ஒன்றிய துருவ நட்சத்திரத்தின் உணர்ந்து வாழச் செல்கின்றது. அவர் உணர்கள் நமக்குள் உண்டு. அந்த உயிரால் உருவாக்கப்பட்ட அதனுடன் தொடர்பு கொண்டு இந்த உடலில் அது உண்டு. அதனால் நாம் எப்போதும் துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலங்களையும் எண்ணும் போதெல்லாம் அந்த அருள் படைத்து நம் வாழ்க்கையில் வரும் இருளின் நீக்க இது உதவும். ஆகிய ஒரு பழக்கத்தில் வந்தால் நீங்கள் கடவுளை உங்களுள் காணலாம். ஆக உங்களுக்குள் அந்த மூதாவின் உயிரை நம்மை உருவாக்கி அதன் உணர்வு கொண்டு தீமை அகற்றிடும் அருஞானத்தை உங்களில் உருவாக்கலாம். ஆகவே இந்த பேரர் தருவதற்கு இப்போது உபதேசித்த உணர்வின் தன்மை கொண்டு நீங்கள் நுகர்ந்தறிந்து அந்த அரும்பரின் சக்தியை உங்களுக்குள் உருவாக்கி அந்த பேரர் பெற்ற அந்த பேரின்பத்தை நீங்கள் எளிதில் பெற முடியும் என்று இந்த விநாயகர் தத்துவத்தை அகசின் காட்டிய நெறிகளில் நீங்கள் காணலாம். இதை கூட ராமாயணத்தில் தெளிவாக கூறியுள்ளார். யாரு நீங்கள் எந்த ராமாயணத்தில் பார்த்தாலும் சரி மகாபாரதத்திலும் சரி இது வரும். அகஸ்தியன் காட்டுக்குள் சென்றான். அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் அங்கே காட்டுக்குள் செல்லும் தவம் இருக்க செல்வோர் எல்லாத்தையும் வாதாபி என்ற அரக்கனும் அவர்களுடைய சகோதரர்களும் வருவருக்கெல்லாம் இருந்து கொடுப்பது எங்களுடைய வழக்கம் என்று சொல்வார். அதில் ஒருவன் ஆடா மாறி விடுவான், அதில் ஒருவன் அறுத்தான் சமைத்து நீங்கள் இந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் எங்கள் விருந்து உபச்சாரப்படி என்று. அப்போ அகசியனிடம் சொல்லுகின்றார், அகசியன் நான் மாம்சத்தை நாம் சாப்பிட்றதில்லை அப்படின்னு இல்லை, எங்க முறைப்படி எங்க விருந்திலையும் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறேன். நாங்கள் வரவேற்கு நாங்கள் மரியாதை செலுத்துறோம், நீங்க சாப்பிடணும். அப்போ அது மாதிரி வாதாபி ஆடா போயிட்டான். அடுத்து சமைச்சு இவனுக்கு கொடுத்தான். இவனு நல்ல ருசி சாப்பிட்டான். யாரு அகசியனுக்கு தெரியும், தெரிஞ்சனால சாப்பிட்டான். வாடா வாதாபின்னா அவன் அப்பாலேயே ஜீனம் ஆகிவிட்டான். ஆஹா அப்படி ஆகிப்போச்சு, உன்னை பாடுறான் உன்னை கொள்றான்னு சொல்லி போட்டு அகஸ்தியனை உன்னை கொன்று நான் இப்போ விழுங்க போறேன்னா. அப்போ அவன் கண்ணிலே பார்த்தான், அவனை எரிச்சிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி தவயோகிகள் தவயோகிகள் எல்லாம் தவசு இருந்தவங்களாம் அவனுக்கு இரையாகி ரொம்ப பெருத்தன் விட்டான். அப்போ இதுக்காக வேண்டி சொல்கிறாங்க ராமாயணம் மகாபாரத் எழுதுறவங்க, அவன் கணபதி தொழுதுகிட்டு இருந்தான், அதனால் அவனை ஒன்றுமே செய்ய முடியலாகவே. கணபதினா எது? ஆக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவர்கள் அனைத்தையும் கணங்களுக்கு அதிபதியாக்கி அவன் எண்ணத்தை ஆட்சி கொண்டு தீமையில் அடக்கிய வல்லமை பெற்றவன் என்று கணபதி என்று காரண பேர் வைக்கிறான். அதனால இவன் கணபதி வணங்கிடுறான். ராஜாஜி எழுதுனது கூட எழுதுறான் கணபதி வணங்கிட்டு இருக்கனால அகஸ்தியனை ஒன்றும் செய்ய முடியல. ஆகனா நீங்க கணபதி கணவோமத்தை செய்தோம்னா உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும்ட்டு யாகங்கள் சொல்றாங்கல்ல கணவோமம் செய்திரு அப்படின்னு, இதை செய்தான வல்லமை கிடைக்கும் உங்க பாவம் எல்லாம் போடும், யாரும் ஒன்றும் தேங்கி செய்ய முடியாது. இதுக்கு காரணத்தை காட்டுறாங்க இப்படி எழுதுறாங்க. ராஜாஜி படித்தவர் தான், அரசியல்வாதி தான், இருந்தாலும் உலக ஞானத்தை பெற்றவர் தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பல நூல்களை வடிவமைத்து உலக ஞானத்தை கற்றவன் நேர். ஆகவே இவர்கள் செய்யும் அவன் ஏற்கனவே பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் நேர். ஆகவே அதன் நிலைகள் வளர்ந்தாலும் இந்த உலகின் நிலைகளே அந்த உணர்வின் தன்மையை அறிந்தவன் இதையெல்லாம் பொய், இப்ப செயல்படுத்தக்கூடிய அனைத்தும் பொய்மானது, ஆக மனிதன் வாழ்க்கை உகந்ததுதான், இதையெல்லாம் தவறான செயல் என்று சுட்டி காட்டும் நேரு. ஆனா அதே இவர் ராஜாச்சி ரொம்ப சாணக்கியமா சொல்றார். மகாபாரதத்தின் ராமாயணத்தின் காவியம் கொடுத்து ராமாயணத்துக்கும் மகாபாரதத்தையும் ஜீவன் ஊட்டி மக்கள் இதை பின்பற்றினால் இப்படி இருக்கும் என்று ஜீவன் கொடுத்தவர் ராஜாச்சி. ஆனால் வல்லமைக்கு வல்லமை பெற்றவர். ஆக இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் இயற்றும் உண்மையின் நிலைகளை ஆக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இதுகள்லாம் அறியாமை தன்மை கொண்டு தான் இனமென்ற நிலைகள் கொண்டு இனத்தை பிரித்து வாழும் தன்மைதான் வந்தது தவிர தான் உயிரை மதித்து நடக்கும் அவன் ஞானிகள் கூட்டிய நிலைகள் இங்கே வரலை. அதுதான் அன்று சொன்னான் நேரு, தன் உணர்வின் தன்மை கடவுள் எப்படி இருக்கிறான் என்ற நிலைகள் கொண்டு என்னை எதுவும் வணங்கிட வேண்டாம், இந்த சாம்பலை தூவி இந்த உணர்வுகள் எல்லாம் மக்கள் விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற நிலைகள் என்று விமானத்தில் கொண்டு இதெல்லாம் தொழிக்கு சொன்னான். எங்கே கங்கையில் கொண்டு கரையில் அங்கே போன பாவம் சேர்ந்துக்கிடும், கங்கையில் பிரிக்கணும்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தூவனீங்கன்னா இந்த அருஞானமாக அவனுக்கு கிடைக்குங்கிறத கற்றுணர்ந்தவன் தெரிந்து கொண்டவன் இதை சொன்னான். நேருடைய சாம்பலை கங்கையில் கரைக்க சொல்ல இடங்கள் போன பாவம் வந்துருந்தான்ட்டான். ஆகவே இதன் தூவி நிலைகள் வயல்வெளியிலே படரப்படும் போது உரமாகி அதை உணர்வு கொண்டு ஞானம் வரட்டும், நீ வயல்வெளியிலே தூவிடா அப்படின்னா. நேரு அரசியல் பண்புகளை கட்டுணர்ந்தான், நாட்டை மீட்டுத்தான், சொத்தை இழந்தவன் தான், கடவுள் என்ற மேலே உண்மை உணர்ந்தான், நேசிக்கும் பண்பு வர வேண்டும் என்றான், பஞ்சசீல கொள்கையில் உலக நிலைகளில் கம்யூனிஸ்டத்தை தத்துவத்தை மாற்றி அமைத்தான், பஞ்சசீல கொள்கைகள் என்று வரப்போம்போது அது மாறாக ராஜதாரமாக செய்யப்படும்போதான் இவன் தப்பான நிலை வருகிறான் என்று உணர்ச்சியும் ஏகப்பட்டு கைகள் அங்கங்கள் இழக்கப்பட்டான், மடிந்தான். அவனை பற்றி சிந்திப்பார் யாரும் இல்லை, அவன் பேரவே எடுக்கணுங்கிறான். இன்னைக்கு சுத்த இழந்தான், சுகத்தை இழந்தான், அதன் வழியில் அவன் பேரே இந்த இருக்கல இருக்கக்கூடாது. இந்த போராட்டம் தான் அவர் பண்டித் மோதலால் நேரம் அவ்வளவு பெரிய சொல்ல சொத்த வச்சிருந்தான். அப்பா கூட சண்டை போட்ட, நீ செய்யறதெல்லாம் அதர்மம், யாரும் நேரம் நீ கோடி கோடி சொத்தை கொள்ளையடிக்கிறதெல்லாம் ஆகாது, நீ நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை சொன்ன மக்களும் மகம் போன போக்குலேயே போகணும். பண்டித முதலாக தன் சகல சொத்தை இழக்க செய்தான், கிடையாது தொக்கிய சொத்துக்கள் கொஞ்சம் உண்டு. இன்று பண்புகள் எப்படி இருக்கின்றது என்று அவன் சொன்னான். உண்மையின் இயக்க நிலைகள் அந்த விவேகானந்தர் சொன்னது போல கடவுளை நீ எங்கே பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு உயிரையும் நீ கடவுளாக மதி, அவன் அமைந்த ஆலயம் என்ற நிலையில் நீ எண்ணும். ஆகவே நீ அவனை மதி என்று நேரு சொன்னான், அவர் சொல்லவே யாரும் மதிக்கவில்லை. விவேகானந்தன் அதுதான் சொன்னான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போகும்போது கடவுளை நீ இப்போ காட்டுகிறான், கடவுளை காட்ட முடியாது, நீ உணரலாம்னு தான் சொன்னான். நீ நுகர்வது ஒரு உடலுக்கு நின்று அது உள் நின்று இயக்கும் கடவுள் தான், அது உணர்ச்சி ஊட்டுவது அந்த கடவுளின் உணர்ச்சி மூலியமாக தான் பார்க்க முடியாது, நீ கண்ணில் பார்க்க முடியாதுன்ட்டு அப்போதான் விவேகானந்தர் எழுத்து சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய பாடத்தை இப்ப திருப்பி எடுத்து இவங்களுடைய சுபங்களும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞானிகளும் திறக்கின்றன, ஒவ்வொரு உயிரும் நீ கடவுளாக எண்ணும். ஆக அந்த உணர்வின் தன்மை பண்பு கொண்ட நிலை உயர வேண்டும் என்ற எண்ணம் அந்த உணர்வை உன்னை வழிகாட்டும், அதன் வழியே உனக்கு நல்வழி காட்டும், ஆக அன்பை வளர்க்கும், ஆக கடவுளை நீ அங்கே பார்க்கலாம். அவர்கள் நலம் பெற வேண்டும் என்றால் அதே உணர்வு உனக்குள் உள் நின்று இயக்குகின்றது, அது கடவுளாக உன் எண்ணத்தை சீர்படுத்துகின்றது, நல்வழி காட்டுகின்றது, பகமுணர் மாற்றுகின்றது, பகமையற்ற வாழ்க்கை வாழ்கின்றது என்ற விவேகானந்தர் பாடங்களை படித்துணர்ந்த கற்றுணர்ந்த உணர்வு உணர்ந்தால் தன் குடும்பத்தில் எப்படி பற்று வைக்க வேண்டும் என்றும், அரசியல் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், பக்தி மார்க்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆலயத்தில் எப்படி நீ பண்புகளை செலுத்த வேண்டும் என்று சொன்னான். அதெல்லாம் மூளையை படிக்கிறாங்க, எடுக்கிறாங்க, மூளையில் போட்டு வச்சிடறாங்க, படிக்கிறாங்க, போட்டு மூளையில் போட்டுறாங்க. கோயிலில் போட்டால் எப்படி நீ வணங்க வேண்டும், நீ கடவுளை எப்படி பார்க்கின்றாய், நீ தெய்வத்தை எப்படி பார்க்கின்ற, எதன் வழி நேசிக்கின்றான், எதன் வழி கடவுள் உனக்குள் இயக்குகின்றான் என்ற நிலை தெளிவுற கோரியுள்ளான் விவேகானந்தர். அதையாவது நாம் இந்த எடுத்திருக்கோமான இல்லை. அவரை பற்றி பசங்கள் பல வரும், அதெல்லாம் எனக்கு ஒரு பழப்புக்கு வரும். பார், விவேகானந்தர் பார்வார் என்று பேச்சுகளை பேசுவோம், ஆனால் உண்மை நிலையை நாம் கடைபிடிக்கும் தன்மை இழந்துள்ளோம். ஆகவே விஞ்ஞான உலகில் இன்று எங்கேயும் சென்று விட்டது, மரபு அணுகளை வைத்து எப்படி எப்படி வாழ்கிறது என்று. அதனால்தான் இந்திய நிலைகள் மனிதன் தீமைகள் அகற்றிய உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரமா இருக்கும். அந்த மரபின் அணுவை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கி பகமையை மாற்றி பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டு விநாயகர் தத்துவத்தை கூட்டினான் நன்று அகசியன். அந்த மரபு அணுகளை நாம் பெற முடியும். ஏன் உங்களுக்கு இந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு? அதன்படி இந்த மரபணுகள் வளர்ந்து கொண்ட பின் இந்த புற அணுக்களின் தன்மை அங்கு காட்டப்படும் உயிரென்ற ஒளி என்ற உணர்வை அறிவென்று தெரிந்து கொண்ட உணர்வை அங்கே தீமைகளை கரைத்து வைத்து உணர்வு ஒளியாக மாற்றும் நிலை பெற்று அதிலிருந்து வரக்கூடிய மரபு அணு நாம் மூதாதர்கள் எங்கே செல்லப்படும் போது நம்மை காத்திட வேண்டும் என்ற உணர்வு மரபு அணு நம்மை தீமையை அகற்றி நம்மை காக்கும். இதை நிலை பெறச் செய்வதற்குத்தான் இன்று துருவதான் அந்த இன்றைக்கு பௌர்ணமி நாள் என்று ஆன்மாக்களை மூதாதைகளை சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்தார். நஞ்சினை கரைத்துவிட்டு அதன் மரபு அணுவின் தொடர்கொண்டு நாம் இயங்கும் போது நமக்குள் நஞ்சை கரைத்துவிட்டு உணரும் ஒளி என்று பாசத்துடன் பற்றுடன் வளர்ந்த இந்த உணர்வுகளை நமக்குள் வளர்க்க முடியும். தன்னம்பிக்கை கொள்ளும். சுட்ட சாம்பலை கரைத்துவிட்டு மோட்சத்துக்கு அனுப்பிவிட்டேன் என்று விநாயகர் கோயில் போய் மோட்ச தீபம் ஆக்கிறதல்ல, மரபணுகளை பெறுவதற்கு அந்த விநாயகர் தத்துவத்தை கூட்டினார். ஆக நஞ்சினை கண்டுட்டு மனிதன் உடலுக்குள் ஒருவருக்கொருவர் சேர்ந்தாலும் அவனுக்குள் பகமை உணர்வை வாட்டிவிட்டு ஒளி என்ற உணர்வினை உருவாக்கி அந்த ஒளியின் சரீரமாக நிலை கொண்டுள்ளான் துருவ நட்சத்திரமாக. அவன் அனைவரும் இது எளிதில் பெற முடியும். அந்த அருஞானத்தை நமக்குள் பெற முடியும். மனிதனுக்குள் வரும் இருளை அகற்ற முடியும். மெய்ப்புள்ள என்றை காண முடியும். இந்த உடலுக்கு பின் பிறவில்லா நிலையை அடைய முடியும். அந்த நிலையை அடைய செய்வதற்குத்தான் இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம். இது சாதாரணமாக சொல்றேன், எண்ண வேண்டாம். உணர்வின் அழுத்தத்தால் முகரச் செய்து உணர்வின் அணுக்களாக உங்களுக்குள் உருவாக்கி நினைகொண்டு அதை வளர்த்து கொண்டால் உங்களுள் வரும் பகமையை மாற்றி பேரொருள் என்ற உணர்வை ஊற்றி இனி பிறவில்லா நிலைகள் வாக்கலாம். குடும்பத்தில் பற்றும் பண்பும் ஊங்கி வளர்க்கச் செய்யலாம். பரிவுடன் ஒன்றி வாழச் செய்யலாம். பரிவான நிலைகள் வாழவும் முடியும். பரிவால் வரும் தீமைகள் அகற்றும் வல்லமையும் பெறுகின்றேன்.